ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த குடும்ப ஆராதனை காரணமாக நாம் கண்களை மூடி மௌன ஜெபம் செய்வோம். ஆமென். நம்மிடமாக இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய துதிப்பாடல் புத்தகத்திலிருந்து 236 பாடலை நாம் பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களோடு பேசுகிறேன். இனிமாக இந்த இல்ல ஆராதனைக்குள்ளாக பேசித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிற யாவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட சங்கீதம் 70 அதிகாரத்தை குறித்து தியானிக்கலாம். சங்கீதம் 70 அதிகாரம் முதலாவது இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 70. நினை கூட்டுதலாக பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வசனம் 1. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். 2. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், வெட்கி நாணம் நாணுவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி இச்சை அடைவார்களாக. 3. ஆ ஆ ஆ ஆ என்பார்கள், தங்கள் அடையும் வெக்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. 4. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. 5. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர், கர்த்தாவே தாமதியாயும். இது தாவீதினாலே பாடப்பட்ட ஒரு சங்கீதம், மிக குறைந்த வசனங்களுடைய ஒரு சிறிய சங்கீதமாக சொல்லப்பட்டிருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 5 வசனங்களுடைய ஒரு பாடலாக இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சங்கீதமானது எல்லா சங்கீதத்தை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஒரு சங்கீதமாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே சில இசைக்கருவியினுடைய பெயரை சொல்லியே சில சங்கீதங்கள் ஆரம்பிக்கிறது. வேதத்தில் பார்த்துட்டு சொன்னால் நிறைய சங்கீதங்களுடைய இசைக்கருவி குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 70வது சங்கீதம் நினைப்பூட்டுதலாக பாடி ராக தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லப்பட்டது. அதாவது மீண்டுமாக மீண்டுமாக தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த 70வது அதிகாரத்தில் இருக்கிறது. சங்கீத புத்தகத்திலே அநேக இடங்களிலே இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் அதை மீண்டுமாக நான் எழுதுகிறேன் என்று சொல்லி தாவீது இங்கே எழுதுகிறான். ஏன் மீண்டுமாக எழுத வேண்டும்? ஒரு சங்கீதத்தை அல்லது ஒரு வார்த்தையை ஏன் திரும்ப திரும்ப எழுத வேண்டும் என்று நாம் பார்க்கும்போது, உதாரணத்தை இங்கே பார்த்து சொன்னால், சங்கீதம் 70வது அதிகாரத்தினுடைய மிக முக்கியமான இதே கருத்து உடைய வசனங்கள் சங்கீதம் 40வது அதிகாரம் 13-17 வசனம் வரைக்கும் பார்த்தீங்க சொன்னால், இந்த 70வது அதிகாரத்தினுடைய வார்த்தைகள் அங்கும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சில சங்கீதங்கள் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய சங்கீதங்களாக சில சங்கீதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக சங்கீதம் 14வது அதிகாரம் சங்கீதம் 53வது அதிகாரம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே சங்கீதம் மாதிரி நமக்கு தெரியும். ஒரே வார்த்தைகள், ஒரே கருத்து, ஒரே உவமைகள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கும். அதே மாதிரி சங்கீதம் 57 சங்கீதம் 108 இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு சொன்னால் இரண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கும். திரும்ப திரும்ப அது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நிறைய சங்கீதங்கள் சொல்லிக்கிட்டே நம்ம போகலாம். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் சத்தியங்களை புதிய ஏற்பாட்டிலும் கூட கர்த்தராக இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலர்கள், சீசர்கள், தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளே திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஏன் அதை பயன்படுத்துகிறாங்க? இங்கே நான் பார்க்கும்போது தாவீதும் திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை ஏன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா, காரணம் என்ன? வேதத்தில் இங்கே பார்த்து சொன்னால் வேதம் சொல்லுது, பிலிப்பியர் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம், மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எய்தினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதின ஒரு வார்த்தையாக சொல்லப்பட்டது. எழுதினவதையே நான் எழுதுகிறேன், அது எனக்கு வருத்தம் இல்லை. ஏன் சொன்னா உங்களுக்கு நலமாயிருக்கும், புரோஜனமாக இருக்கும், நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே நான் மீண்டும் மீண்டுமாக இந்த வார்த்தைகளை நான் எழுதுகிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். அதே மாதிரி இங்கே தாவீது ராஜாவும் அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப அவன் பயன்படுத்தியிருக்கிறான். காரணம் என்ன? இந்த வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும், நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே இப்படிப்பட்ட வார்த்தைகள் தொடர்ந்து வேதத்திலே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனாலே வீணான வார்த்தைகள் கிடையாது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும், அவசியமானது என்பதை வலியுறுத்தி மீண்டுமாக இந்த வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அதுதான் இந்த சங்கீதம் 70வது அதிகாரமாக இருக்கிறது. இது ஒரு குறைந்த ஒரு சங்கீதமாக சொல்லப்பட்டது. குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வசனங்கள் உடைய ஒரு சங்கீதமாக இந்த 70வது சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 70வது சங்கீதத்தை தலைப்பே அதான் சொல்லப்பட்டிருக்கு, நினை கூட்டுதலாக பாடி ராக தலைவனுக்கு உபயோகிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். நினைவூட்டுவதற்காக, நினைவுபடுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் தாவீதினாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். இந்த சங்கீதத்தை மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது முதல் பகுதி சங்கீதம் 70:1-5 1வசனம் 5வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியாக அதை பிரிக்கலாம். இரண்டாவது பகுதியாக சங்கீதம் 70:2-3 வசனங்களை இரண்டாவது பகுதியாக நாம் பிரிக்கலாம். மூன்றாவது பகுதியாக 4வது வசனத்தை நாம் பிரிக்கலாம். இப்படி மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். நாம் பார்க்கும்போது 1:5 என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1வசனமும் 5வசனமும் ஒரே கருத்தை உடைய ஒரு வசனமாக இது சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இது ஒரு பகுதியாக நாம் பிரிக்கலாம். என்னன்னு பார்க்கும்போது தாவீது விடுதலைக்காக ஜெபித்த ஒரு விண்ணப்பம், ஒரு ஜபம், தாவீதுடைய விடுதலைக்காக ஜெபித்த ஒரு விண்ணப்பமாக இது சொல்லப்பட்டிருக்கு. முதலாம் வசனத்தை பார்த்தனா, தேவனே என்னை விடுவியும் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்யும். 5வசனம், நானோ சிறுமையும் எளிமையுமானவர், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறமானவர், கர்த்தாவே தாமதியாயும் என்று ஜெபிப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏன் சொன்னா பிரச்சனையோடு இருந்திருக்கிறான், வேதனை இருக்கிறது, மரணத்தை நோக்கி அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறான், மரணத்துக்கு பயந்து அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய இக்கட்டில் இருந்து எனக்கு விடுதல் தர வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இந்த முதலாவது ஜெபம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்து சொன்னால் இன்றைக்கு நாமும் நடைமுறை வாழ்க்கையிலே நாமும் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய ஆபத்து, நம்முடைய எதிர்ப்புகள், நம்முடைய சோதனைகள், இது எல்லாமே எல்லா காரியத்திலிருந்து நம்முடைய பாவத்தில் இருந்தும் நம்ம விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கணும். அது மட்டுமல்ல, இவன் சொல்லுகிறார், 5வசனம் சொல்லுது, தாமதியாதே, நான் ஜெபிக்கிறேன் என் விடுதலைக்கு சீக்கிரமாக தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். ஆனால் வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது பிரசங்கி புத்தகம் 8:5-6 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கி புத்தகம் 8:5-6 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அதாவது தேவனுடைய சித்தத்தின் படிதான் எல்லாமே நடக்கும். ஏன் சொன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன் நமக்கு பிரச்சனை இருக்கு, தாவீது ஜெபிக்கிறான், என்னுடைய இக்கட்டிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது, நீங்கள் ஏசையா புத்தகம் 46:3 வசனத்தை பாருங்க. ஏசையா புத்தகம் 46:3, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியனாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். எல்லாமே அவருக்கு தெரியும். கர்ப்பத்தில் உருவாகும் முதல் தாங்குறாரு, அவர் ஏந்தி கொண்டு போகிறார். எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தெரியும். அதனாலே நம்ம தாவீது ஜெபிக்கிறார், சீக்கிரமாக என் பிரச்சனைக்கு தீர வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் நடைமுறை என்று வரும்போது தேவனுடைய சித்தத்திற்கு நாம் என்ன செய்யணும், நம்ம விட வேண்டும். இன்னைக்கு நம்ம கூட ஜெபிக்கிறோம், இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில் என் பிரச்சனை வந்து விடுதலை கொடுவோம், இன்னைக்கே கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சீக்கிரமா விடுதலை அடையணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். நடக்குமா? கண்டிப்பாக நடக்காது. ஏன் சொன்னா தேவனுக்கென்று ஒரு சித்தம் இருக்கு. அதாவது பிரசங்க புத்தகம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய சித்தத்திற்கு நாம் என்ன செய்யணும், உட்படுத்த வேண்டும். தேவன் நோக்கி நம்ம ஜெபிக்கணும், அவருடைய சித்தத்தின்படி என்னை வழி நடத்தும், அவருடைய சித்தத்தின்படி எனக்கு விடுதலை கொடுக்கும் என்று சொல்லி நாம ஜெபிக்கணும். தாவீதை ஜெபித்தது போல நாமும் அவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஆனாலும் கர்த்தர் அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதுதான் முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி 2:3 வசனங்கள், 2:3 வசனங்கள் இரண்டாவது பகுதியாக நாம் பிரிச்சிருக்கிறோம். இந்த பகுதியானது தன் சத்துருக்களுக்கு நியாயம் தீர்க்க அவன் விண்ணப்பம் செய்கிறான். தன் சத்துருக்கள், அதாவது என்னுடைய எதிரிகள் நியாயத்தீர்ப்பு அடைய வேண்டும், அதாவது தண்டனை அடைய வேண்டும் என்று சொல்லி தன் எதிரிகளுக்காக நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக 2-3 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட நியாயம் தீர்ப்பது என்பது நம்ம கையில இல்லை. நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் புத்தகம் 12:12 பழி வாங்குதல் எனக்குரியது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் புத்தகத்திலே 12:12 சொல்லப்பட்டிருக்கு, பழி வாங்குவது எனக்குரியது. நம்ம என்னதான் எதிரிகள் இருந்தாலும், எதிரிகள் பழிவாங்கப்பட வேண்டும் என்று நினைத்தாலும், நம் கோபம் அடைந்தாலும், தீர்வு உடனே கிடைக்க வேண்டும், எனக்கு எதிரிகள் அவமானப்பட வேண்டும், எதிரிகள் தண்டனை அடைய வேண்டும் என்று சொல்லி நம் என்னதான் ஜெபித்தாலும் தேவன் நியாயம் தீர்க்கிறவர். ஏன் சொன்னா பழி வாங்குவது எனக்குரியது, நமக்குரியது கிடையாது. தாவீது நம்ம ஜெபித்திருக்கிறான், நியாயந்தீர்க்க வேண்டும், என் சத்துருக்களுக்கு நியாயந்தீர்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்திருக்கிறான். அதே மாதிரி இன்றைக்கு நாமும், அது மட்டுமல்ல தாவீது சொல்கிறான், அவர்கள் வெட்கம் அடைய வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஏ, என்னை அவமானப்படுத்தினவர்கள், என்னை எனக்கு சத்துருக்களாக இருந்தவர்கள், எனக்கு எதிராக நடந்து கொண்டவர்கள் அவமானப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீது ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையில் என்று வரும்போது நாமும் நமக்கு நம்மை எதிர்த்தவர்கள், நமக்கு எதிராக நினைத்தவர்கள், நமக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். யாருக்காக ஜெபிக்கணும்? விரோதிகளுக்காக ஜெபிக்கணும். நாம நியாயந்தீர்க்க கூடாது. என்ன வேதம் சொல்லுது? நானே அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன், நானே அவர்களுக்கு பழி வாங்குவேன் அப்படின்னு வேதம் தாவீது சொல்லலை. தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். வித்தியாசத்தை நாம பார்க்கணும். தாவீதே தண்டனை கொடுக்கல, நானே எனக்கு எதிரிகளை தண்டனை கொடுக்குறேன், என் எதிர்த்தார்கள், என்னை அவமானப்படுத்தினார்கள், அதனால நானே நியாயம் தீர்ப்பேன் என்று தாவீது சொல்லலை. அவன் ஜெபிப்பதை பார்க்கும்போது தேவனை நோக்கி ஜெபிக்கிறான், என் சத்துருக்கள் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். யாரிடத்திலிருந்து? கர்த்தரிடத்திலிருந்து சத்துருக்கள் நியாயம் தீர்க்கப்படணும். நான் அல்ல, தேவனை நியாயம் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வசனங்களிலே அவன் ஜெபிக்கிறான். அதே மாதிரி இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே நமக்கு எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, அது பிசாசாக இருக்கலாம், மனிதனாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உனக்கு எதிராக செயல்பட்ட எல்லாருக்காக நீங்கள் ஜெபிங்கள். ஏன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் கூட எதிரிகளுக்காக பிதாவே இவர்களை மன்னியும் என்றுதான் அவர் ஜெபித்திருக்கிறார். பிதாவின் சித்தத்தின்படி அவர் ஜெபித்திருக்கிறார். அதனால தாவீதும் தேவனிடத்திலே அவன் முறையிடுகிறான், என் எதிரிகளுக்கு நியாயம் தீர்க்க வேண்டும். அதே மாதிரி நாமும் நம்முடைய சத்துருக்களுக்கு, நம்முடைய எதிராக இருப்பவர்களுக்காக நாம ஜெபிக்கணும். அவர் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். இதுதான் இந்த 2வது பகுதி. 3வது பகுதி சங்கீதம் 70 4வது வசனம். 4வது வசனம் 3வது பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3வது பகுதி, தேவ ரட்சிப்பில் களிக்கூறு, தேவனுடைய ரட்சிப்புக்காக நீ களிக்கூறு. 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக என்று 3வது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரட்சிப்புக்காக நீ களிக்கூறு, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக அல்லது மற்றவர்கள் பெறப்போகிற ரட்சிப்புக்காக நீ சந்தோஷப்படு. அப்படின்னா அவர்களுக்காக நீ ஜெபம் செய், அவர்களுக்காக நீ வேண்டுதல் செய் என்று சொல்லி தாவீது ஜெபித்திருக்கிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கை வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம்? நடைமுறை வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 1 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவையும் அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. மற்றவருடைய ரட்சிப்புக்காக நாம ஜெபிக்கிறோமா? என்னுடைய ரட்சிப்பு கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா என்ற ஒரு ஒரு அக்கறை இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கும். இப்போ தாவீது பார்க்கும்போது தேவனுடைய ரட்சிப்புக்காக அவர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் களி கூறுகிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று தாவீது சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஏன் சொன்னா இந்த வாழ்க்கையிலே அவர் தான் எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அவர் ரட்சிப்பு கொடுக்கவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த உலகத்திலே தாவீது சொல்லுதை நீங்க பாருங்க, அவர் ராஜாவா இருக்கிறான், அநேக வசதிகள் இருக்கு, அநேக வாய்ப்புகள் இருக்கு, அதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, தேவனுடைய ரட்சிப்பு தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்று 4வது வசனத்திலே சொல்கிறான். அதான் களி கூறுவது, அதாவது மகிழ்ச்சியாக இருப்பது. தேவன் எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நாமும் சிந்தித்து பார்க்க வேண்டும், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்காக தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா? அதே மாதிரி தீமோத்தேயு புத்தகத்தில் சொல்லப்பட்டது போல மற்றொரு ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? மற்றொரு ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அல்ல, இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையிலே தாவீது மகிழ்ச்சியோடு அந்த ரட்சிப்புக்காக சந்தோஷப்பட்டார். அதே மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்புக்காக சந்தோஷப்படுங்கள். ஏன் சொன்னா அந்த ரட்சிப்பு தான் நம்மை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும். அதுதான் இந்த உலகத்திலே நிரந்தரமான சந்தோஷம். அதான் தாவீது ஜெபிக்கிறான். பணத்திற்காக சந்தோஷப்படலை, இராணுவத்திற்காக சந்தோஷப்படலை, உறவுகளுக்காக நான் சந்தோஷப்படலை, என்ன இருக்கிற செல்வத்திற்காக நான் சந்தோஷப்படலை, என் ரட்சிப்புக்காக நான் சந்தோஷப்படுகிறேன். அது மட்டுமல்ல, மற்றவர்களும் ரட்சிப்பு அடைய நான் ஜெபிக்கிறேன். அதுதான் தாவீதுடைய இந்த ஜெபத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதுதான் நீங்க மீண்டுமாக வலியுறுத்தி சொல்கிறார். அதே மாதிரி நாமும் மற்றவருடைய ரட்சிப்புக்காக நாம ஜெபிப்போம். ஏன் சொன்னா தேவனுடைய சித்தம் அதுதான் என்று வேறு சொல்லுது. ஏன்னா இந்த உலகம் பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமும் மற்றொரு ரட்சிப்புக்காக ஜீவிப்போம். இதுவே இந்த 70வது சங்கீதத்தினுடைய மிக முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. நினைவூட்டக்கூடிய ஒரு சங்கீதமாக இது இருப்பதனாலே தொடர்ந்து இது நன்மையாக இருக்கிறது. நாம் மீண்டும் மீண்டுமாக இந்த ரட்சிப்பை குறித்து நாம் அநேகர்களுக்கு நினைவூட்டுவோம். கர்த்தர் இந்த கேட்ட வார்த்தைகளை அவர் ஆசிரிப்பாராக. நாம் மீண்டுமாக இந்த ஆராதனைக்கு முடிவாக ஒவ்வொரு தேவைக்காக ஒரு குடும்பத்திற்காக நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்படியாக அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை ராஜாவே, அப்படியா அந்த நாளை நீ கொடுத்த கிருபிக்காக உமக்கு நன்றி ராஜாவே. உன் பரிபூரமான சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உன்னுடைய கிருபையா நிறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. அருளியோ 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 அருளியோ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்களுடைய சமாதானம் இறங்கட்டும், இந்த சமாதானம் இறங்கட்டும், இந்த வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீ பசுத்தாவினாலே வழி நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இது உங்களுடைய ஆவியானது ஒவ்வொரு குடும்பத்திலும் வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த சித்தத்தின்படி நடைபெற நீ உதவி செய்யும் ராஜா. ஒவ்வொரு மீதும் உங்களுடைய வல்லமை இறங்கட்டும். வேதத்தில் சொல்லப்பட்டது போல் நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன் என்று சொன்னது பணியாகி அந்த பசுத்தா ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அவருடைய ஆசோதரம் போகிறோம். மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜா, மகிமே ராஜாவே. நீரங்களை ஆசிர்வதி, நீரங்களை ஆசிர்வதி, நீரங்களை ஆசிர்வதி, நீரங்களை ஆசிர்வதி. நீரை பலப்படுத்தி 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 பலப்படுத்தும் ராஜா. இந்த கிருபையாந்தரங்கட்டும், இந்த கிருபையாந்தரங்கட்டும் ராஜா. தடைகளை நீக்கி போடுகிற தேவனையும் அநியாயம் பதில் இருக்கிற ஒவ்வொரு தடைகளையும் எடுத்துக் கொடுங்க ராஜா. நீரே கண்மணியை போல பாதுகாத்து வயிறு நடக்கும் ராஜா. இந்த கிருபையாந்தரங்கட்டும், இந்த கிருபையாந்தரங்கட்டும் ராஜா. அருளி 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 மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜா, மகிமை ராஜாவே, மகிமை ராஜாவே. நீரங்களை ஆசிர்வதி, நீரங்களை ஆசிர்வதி, நீரங்களை ஆசிர்வதி ராஜா. நீரை பலப்படுத்தும், 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 பலப்படுத்தும் ராஜா. பலவீர நம்பிக்கை போடும் அவருடைய தேவைகளை சந்திக்கும் ராஜா. இசுக்கிற சுலோகத்தினால் அருளி 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 ரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரரர
பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் இன்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன்.